வயது சிறுமி நோய்வாய்ப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உடனடியாக இரத்தம் தேவைப்படுகிறது. அவளது இரத்தம் அரிய வகை இரத்தம் என்பதால் கிடைக்கவே இல்லை. இறுதியில் அவளது 10 வயது அண்ணனுக்குத்தான் அந்த இரத்தம் இருக்கிறதென்பதை அறிகின்றனர். வேறு வழி இல்லாமல் 10 வயது சிறுவனை இரத்தம் கொடுக்க கூறுகின்றனர். சிறுவனும் சிறிது யோசித்து உடனடியாக இரத்தம் கொடுக்க சம்மதிக்கிறான். இரத்தம் எடுத்த பிறகு தங்கையை பார்த்து புன்முறுவல் பூத்து மருத்துவரை பார்த்து கேட்கிறான், டாக்டர், நான் எப்பொழுது சாவேன்? ஆம், இரத்தம் கொடுத்தால் இறந்துவிடுவோம் என்று சிறுவன் பிறர் சொல்ல கேட்டிருக்கிறான். இருந்தும் தன் செல்ல தங்கையின் மீதுள்ள பிரியத்தால் மகிழ்ச்சியோடு இரத்தம் கொடுக்கிறான். சாவது உறுதி என்று தனக்குள்ளேயே நம்பியதால்தான் நான் எப்பொழுது சாவேன் டாக்டர் என்று கேட்டான். அன்பிற்கினியவர்களே, தங்கை வாழ வேண்டுமென்பதற்காக தன்னையே இழக்க தயாரானான் சிறுவன். நாம் வாழ தன்னையே பிட்டுக் கொடுக்கிறார், கசக்கி பிழிந்து கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசுவின் தற்கையளிப்பைத்தான் இன்று புனித வியாழனாக கொண்டாடுகின்றோம். வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார், நாம் பெறுவதால் வாழ்கிறோம், கொடுப்பதால் வாழ்வாகுகின்றோம் என்று. நம்மை வாழ வைக்க இயேசு வாழ்வாகுகின்ற உண்மையையே இன்று தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு தியாகத்தின் சின்னமாம் நற்கருணையை ஏற்படுத்தியதையும், தியாக வாழ்வை தொடர குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும், பணிவாழ்வு வாழ பாதம் கழுவி கற்றுக் கொடுத்ததையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்ற பெருவிழாதான் இப்புனித நாள். இன்றைய திரு நிகழ்வுகள் 3 வாசகங்களின் வழியாக 3 முக்கியமான செய்தியை நமக்கு வழங்குகின்றன. 1. நற்கருணை இரத்தம் சிந்துதலின் அடையாளம். நற்கருணை பகிர்வின், தியாகத்தின், தன்னை இழத்தலின், பிறரை வாழ வைத்தலின் அடையாளம். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். இரத்தம் சிந்துதல் என்பது பிறரின் துன்பத்தில் பங்கு கொள்வது, அடுத்தவரின் கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்க நாம் முற்படும் பொழுது கடவுளின் அருள் நம்மை வந்தடையும். இதையே இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது என வாசிக்க கேட்டோம். கடவுளின் வார்த்தையை கேட்டு பிறர் நலனுக்காக இரத்தம் சிந்துபவன், அதாவது இன்னல்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்பவன், கடவுளின் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக மாட்டான் என்பதையே இது வலியுறுத்துகிறது. கடவுளின் கோபம் அவனை கடந்து செல்லும் என்பதையும் நாம் உணர வேண்டும். இதையே மத்தேயு நற்செய்தியில் சின்னஞ்சிறிய ஒருவனின் பசியை நீக்க, தாகத்தை போக்க, அவமானத்தை அகற்ற, தனிமையை தணிக்க நீ மேற்கொண்ட முயற்சிகள் இன்னல்கள் அனைத்தையும் எனக்கே செய்தாய். ஆகவே ஆசி பெற்றவனே, அருள் ஆட்சியில் பங்கு கொள்ளவா என்று அழைப்பு விடுக்கிறார் நம் ஆண்டவர். இதையே எபிரேயர் திருமுகத்தில் இரத்தம் சிந்துதலன்றி மீட்பு இல்லை என்று வாசிக்கிறோம். என் சிலுவையை சுமக்காவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்ற ஆண்டவரின் வார்த்தைகளும் இதையே உணர்த்துகிறது. எனவே நற்கருணை சுட்டிக்காட்டுகின்ற தியாக வாழ்வை நமதாக்குவோம். 2. நற்கருணை 1 கூட்டுதலின் அடையாளம். நற்கருணை ஒற்றுமையின் சின்னம். எனவேதான் சாதியாலும் பணத்தாலும் இன்னும் பல்வேறு காரணங்களாலும் பிளவுபட்ட இந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக குருத்துவத்தை இயேசு ஏற்படுத்துகிறார். நற்கருணை கூடி உண்ணுதலையும் சமமாக தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தலையும் வலுவற்றோருக்கு வலுவூட்டுதலையும் மையப்படுத்துகிறது. இதைத்தான் புனித பவுல் அடிகளார் இரண்டாம் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். கட்சி மனப்பான்மை தவிர்த்து பிளவுகளை அகற்றி ஒருமனப்பட்டு ஒருமித்து வாழ்வதற்கான அழைப்பு இது. இத்தகைய ஒன்றிணைக்கின்ற பணியை, சமத்துவத்திற்கான பணியை, வருத்துவோருக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கின்ற சவால் நிறைந்த பணியை செய்ய குருக்கள் நற்கருணை வீரர்களாகவும் இறைமக்கள் அனைவரும் நற்கருணை தூதுவர்களாகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல் 133 இதையே எடுத்துரைக்கிறது. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. மூன்றாவதாக, நற்கருணை பணிவிடை செய்தலின் அடையாளம். இன்றைய காலகட்டத்தில் தலைவர்களாக இருக்கவே அனைவருக்கும் ஆவல், தொண்டு செய்ய யாருமில்லை, விரும்புபவரும் எவருமில்லை. இந்த எண்ணம் மங்கிப்போனதால்தான் உலகில் மனிதநேய பணிகள், எளியோரை உயர்த்துகின்ற பணிகள், வாழ்விழந்தோரை வாழ வைக்கின்ற பணிகள் குறைந்து கொண்டே வருகின்றன. எனவேதான் இயேசு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று கூறுகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப் பெறுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்கிறார். இதை ஆழமாக வெளிக்காட்டும் வண்ணமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகிறது. தனது சீடர்களின் பாதங்களை கழுவி, உங்கள் குருவும் தலைவருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவர் பாதங்களை கழுவுங்கள், அதாவது பணி செய்யுங்கள் என்பதற்கான அழைப்பை விடுக்கின்றார் இயேசு. இன்று மனிதர்களிடத்தில் தாழ்ச்சி என்ற பண்பு குறைந்து கொண்டே வருகிறது. நான் நானாகவே இருக்கிறேன், எனக்கு மேற்பட்டவர் எவரும் இல்லை என்ற தான் தோன்றித்தனமான எண்ணம். இதனால் அனைத்திற்கும் காரணமாய் கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல், அவரை சார்ந்து வாழ்கிறோம் என்கின்ற எண்ணமில்லாமல் வாழ்கின்ற நிலை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கடவுள் நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடிப்பார் என்பதை உணர்தல் வேண்டும். மீக்கா இறைவாக்கு 6:8 ஆண்டவர் இவ்வாறு உரைப்பதாக சொல்லப்படுகிறது. ஓ மானிடா, உன் கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு இருத்தல் நல்லது என்று உனக்கு தெரியாதா? இதைத் தவிர வேறு எதை கடவுள் உன்னிடம் எதிர்பார்க்கிறார்? திருப்பாடல் ஆசிரியரும் பாடுகிறார், இறைவா, தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை நீர் கனிவோடு ஏற்கின்றீர் என்று. எனவே ஏழை எளியவரின் துயர் துடைக்கும் அன்புப் பணிகளில், சமூக சேவைகளில், பிறரை வாழ வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு நற்கருணையின் மனிதர்களாவோம். இன்றைய நற்கருணை விழா எடுத்துக்காட்டும் இரத்தம் சிந்துதல், ஒன்று கூட்டுதல் மற்றும் பணிவிடை செய்தல் ஆகிய பண்புகளை நமதாக்கி வாழ்வோம், வாழ்வாகுவோம். ஆமென்.